இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, காயின் மேல் தேவன் ஒரு அடையாளத்தை போட்டார் அப்படின்னு சொன்னால், துன்மார்க்கின் மேல் தேவன் ஒரு அடையாளத்தை போட்டார். காயின் சொன்னால் மறுபெயர் துன்மார்க்கன். அப்போ இந்த காயின் மேல் தேவன் முதல் ஒரு அடையாளத்தை போட்டார். அது பலி செலுத்துகிற காரியத்திற்காக வந்ததுனால அந்த அடையாளம் காயினுக்கு விழுந்தது. அதே மாதிரி கடைசி நாட்களிலே அல்லது ஆதாம் ஆபேலிருந்து வருகிற எல்லா தலைமுறையும் பலிபீடத்துக்கு வந்து பலி செலுத்துகிறவர்கள் எல்லாரும் இந்த காயினுடைய அடையாளத்தை கண்டுபிடித்து அல்லது காயினுடைய ஆலோசனையை கண்டுபிடித்து அதிலிருந்து விலகி தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய அடையாளம் பலிபீடத்துக்கிட்டே விழுகிறது. அப்போ சியோன் குமாரத்தினுடைய முதல் அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காயினுடைய அடையாளத்திலிருந்து தப்பினவர்கள் அல்லது காயினுடைய அடையாளத்தை கண்டுபிடித்து காயினுடைய ஆலோசனையிலிருந்து விலகி இருக்கிறவர்களுக்கு தேவன் முதல் அடையாளத்தை போடுகிறார். இப்போ தேவனுடைய ஆலோசனையில் நடக்கிறார்கள், அதனால தேவன் ஒரு அடையாளத்தை போடுகிறார். அப்போ காயினுடைய அடையாளம் சொல்கிறத விட காயினுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை, துன்மார்க்கனுடைய ஆலோசனையும் நடவாமலும் அப்படின்னா துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்கணும், கேட்டுட்டு தேவனுடைய ஆலோசனையா அல்லது காயினுடைய ஆலோசனையா அல்லது துன்மார்க்கனுடைய ஆலோசனையான்னு கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து நம்ம விலகி தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது தான் நம்மளுக்கு தேவனுடைய அடையாளம் விழுகும். ஆதியாகமம் 4:7-8 வார்த்தைகளை வாசிப்போம். போதும். அப்போ காயின் பலி செலுத்துறதுக்கு வந்தபோது காயினுடைய பலியை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் அவனுடைய முகம் நாடி வேறுபட்டது, அவனுக்கு எரிச்சல் உண்டாச்சு. அப்பொழுது தேவனுடைய ஆலோசனை காயினுக்கு வருகிறது. காயினுக்கு என்ன ஆலோசனைன்னு கேட்டீங்கன்னா, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நல்ல பலி செலுத்தினா உனக்கு மேன்மை தான், நீ நன்மை செய்யாமல் இருக்கும் பொழுது பாவம் வாசப்படியிலே படுத்திருக்குது அப்படின்னா, பலி செலுத்துகிற பொருளை விட எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா நீ தேவனுக்கு கீழ்ப்படிவது. அப்படின்னா பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். ஆங்கில வேதாந்தத்தில் போட்டிருக்குது, பாவம் வாசப்படியிலே படுத்திருக்குதுன்னா பலி மிருகம் வாசப்படியிலே கட்டப்பட்டிருக்கிறது, நீ அதை ஆண்டு கொள்ளுவாய்னா நீ அதை பலி செலுத்தினால் நீ அதை ஆண்டு கொள்ளுவாய். நீ பலி செலுத்தாமல் இருந்தால் அந்த பாவம் உன்னை ஆண்டு கொள்ளும். அப்போ தேவனுடைய ஆலோசனை தான் அங்கே அவனுக்கு வருகிறது. அப்போ ஆண்டவர் பலியை விரும்புகிறதில்லை, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ இருதயத்தில் தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள், உன்னுடைய பாவத்தை நீ பலி செலுத்து, அது போதும். எனக்கு வேற பெரிய காணிக்கையெல்லாம் பலியெல்லாம் ஆடோ மாடோ அதை பிடிச்சிட்டு வந்து எனக்கு பலி செலுத்தணும்னு அவசியம் இல்லை. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் அதான் முக்கியம். அப்போ காயின் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியல, அவனுடைய ஆலோசனையிலே பிடிவாதமாக இருந்தான். 10வதுக்கு வயலில் இருக்கும் பொழுது அல்லது ஊழியத்தில் இருக்கும் பொழுது ஆபேலோட பேசினான். என்ன பேசியிருப்பான், என்னுடைய ஆலோசனை தான் கரெக்டு, ஆண்டவருடைய ஆலோசனை சரியில்லை அப்படின்னு சொல்லி இவன் பிடிவாதமாக நின்றுருப்பான். ஆபேல் என்ன சொல்லியிருப்பான், தேவனுடைய ஆலோசனை தான் முக்கியம்னு சொல்லியிருப்பான். அதனால் காயின் வந்து ஆபேலை கொலை செய்தான். அப்போ காயின் மேல் அடையாளத்தை போடுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆலோசனையை தள்ளி தன்னுடைய ஆலோசனையின்படி நடந்தபடியினால் தேவன் காயினுக்கு ஒரு அடையாளத்தை போட்டார். சங்கீதம் 50:16-23 வரை, சங்கீதம்
50:16-23 நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடு உனக்கு பங்குண்டு, உன் வாயை பொல்லாப்புக்கு திறந்தராய், உன் நாவு கற்பனையை கிடைக்கிறது, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகளுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவ்வகையை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறைக்கிறவர்களே, தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீதி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. சுதந்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை
என்ன வேலை? எப்பொழுதுமே பலிபீடத்தை சுத்தி சுத்தி வர்றதுதான் வேலை. பலிபீடத்துக்கிட்ட தான் வேலை இருக்கும். நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து போகிற துன்மார்க்கரை கண்டேன். அப்போ துன்மார்க்கனுக்கு அல்லது காயினுடைய சந்ததிக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, பலிபீடத்தை சுற்றி சுற்றி வர்ற வேலை, அவனுடைய ஆலோசனையை மற்றவங்களுக்கு சொல்கிற வேலை. அப்போ காயின் என்ன சொல்கிறான்னா, என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? காயின் வந்து அவனுடைய ஆலோசனை எடுத்து சொல்லுவான், தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுவான். ஆனால் அவனுடைய உட்கருத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய ஆலோசனையைத்தான் நிலைநிறுத்துறதுக்கு பார்ப்பான், அல்லது மனுஷனுடைய ஆலோசனைகளை தான் நிலைநிறுத்துறதுக்கு பார்ப்பான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சுற்றியை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். அப்போ காயினுக்கு முதல்ல என்ன ஆலோசனை சொன்னார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அப்போ நீ இந்த மாதிரி செய்யும்போது பாவம் வாசப்படியில் படுத்திருக்கோம், அப்போ பாவத்தை நீ பலி செலுத்துன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதையே காயின் என்ன பண்ணிட்டான், வெறுத்துட்டான். சுற்றியை பகைத்து தேவனுடைய வார்த்தைகளை அவன் பின்னாக எரிந்து போட்டான். பத்தாவதுக்கு, திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். அப்படின்னா பணம் எங்கே கிடைக்குது, யாரை எப்படி ஏமாத்தலாம், பலி செலுத்துகிற வர்ற இடத்துல யார் ஏமாந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வர்ற ஜனங்களை ஏமாத்துறதுக்கு வேண்டி அங்கே சுற்றிட்டு நடந்துட்டுருக்கிறான். உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சர்ப்பனையை பிணைக்கிறது. அப்படின்னா தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக என்னென்ன பேச முடியுமோ, தேவனுடைய கற்பனையிலிருந்து வர்ற மாதிரியே, தேவனுடைய வார்த்தை மாதிரியே இருக்கும், ஆனால் அது தேவனுடைய ஆலோசனை இல்லை. அப்புறம் நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டு பண்ணுகிறாய். நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி என்ன அர்த்தம், பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இல்ல, உடன் பிறந்த சகோதரன், முதல்ல சகோதரன் சொல்றது ஆத்துமா, ரெண்டாவது சகோதரன் சொல்றது நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற சகோதரன், நம்மளுக்கு அறிமுகமான சகோதரன். இந்த காயின் என்ன பண்ணுவான், எப்பவுமே பலி செலுத்த வர்றவங்களை திசை திருப்புறது தான் அவனுடைய வேலை. அதுக்கு தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து உபயோகிப்பான், ஆனால் தேவனுடைய ஆலோசனை அதில் இருக்காது, மனுஷனுடைய கற்பனைகளாக இருக்கும். அப்படியாக தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட்டு அந்த பலி செலுத்த வர்றவங்கக்கிட்ட ஆதாயத்தையும் நல்ல பேரையும் எதிர்பார்ப்பான். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன பண்ணுற, உனக்கு விரோதமாகவும் பேசுகிற, உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாகவும் பேசுகிற. அப்படின்னா காயின் ஆபேலை கொல்லும்போது காயினுடைய ஆத்மாவையும் கொன்றான், ஆபேலுடைய சரீரத்தையும் கொல்றான். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே தன்னுடைய ஆத்மாவையும் கொலை செய்கிறாங்க, தன்னுடைய சகோதரனுடைய ஆத்மாவையும் கொலை செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் துன்மார்க்குடைய ஆலோசனையின்படி நடவாமல், அப்போ கேட்கணும், கேட்டு தேவனுடைய ஆலோசனையா மனுஷனுடைய ஆலோசனையான்னு கண்டுபிடிச்சு அதுலேருந்து நம்ம விலகணும். விலகாமல் அதில் விழுந்துட்டோன்னா காயினுடைய வலையில் நம்ம சிக்கிட்டோன்னு அர்த்தம். 21, இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாக இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன். ஆபேலை கொலை செய்யும் போது ஆண்டவர் மௌனமாக இருந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் மௌனமாக இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலி செலுத்துறதுக்கு வந்தாங்கன்னா எந்த பலி கொண்டு வந்தாலும் சரி, பலிபீடத்துலேருந்து அக்னி எழும்பி பச்சைக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் வச்சுட்டார். அதனால் காயினுக்கு வந்து பலி பீடத்துக்கிட்ட சுற்றி சுற்றி தான் வருவான ஒழிய அவன் பலி செலுத்துறதுக்கு பக்கமாக நெருங்க மாட்டான். நெருங்கினானா தேவனுடைய நியாயத்திற்கு பட்சித்திரும். அப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் நீ மௌனமாக இருந்த மாதிரி நானும் இருப்பேன்னு சொல்லி நினைக்காத. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். என்ன அர்த்தம்? இதுக்குள்ள ஒரு வசனம், இந்த வசனத்துக்குள்ள ஒரு அர்த்தம் அடங்கி இருக்குது. சுட்டி காட்டுவார், கரெக்டு, சுட்டி காட்டுறாரு. அதுக்கு முன்னால அது சுட்டி காட்டுறாரு. ஏன் வந்து ஆண்டவர் காலதாமதம் செய்கிறார்? இப்ப இங்க சொல்றாரு, நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. ஏன் வந்து மௌனமாய் இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு? கரெக்ட், அவன் மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். தாயினுடைய சந்ததிக்கு மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பலிபீடத்துக்கிட்ட இருந்து தேவனுடைய ஆலோசனையை பேசாம இவனுடைய ஆலோசனையை தந்திரமா உள்ள நினைப்பான். அதனாலதான் அங்க கீழே வசனத்துல வருது அது என்ன ஏதுன்ட்டு. எப்படி அவன் பலிபீடத்துக்கிட்ட இருந்து தன்னுடைய ஆலோசனையை ஜனங்களுக்கு அறிவிப்பான்னு சொல்லிட்டு அவன் மனந்திரும்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். தேவனை மறக்கிறவர்களை இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா காயினுடைய சந்ததியே, நீ தேவனை மறந்துட்டு உன்னுடைய காரியத்தை நீ தேடிட்டு இருக்கிற, அதனால நீ சிந்தித்துக்கொள். இல்லாவிட்டால் நான் உங்களை தூரி போடுவேன், ஒருவனும் உங்களை விடுவிப்பதில்லை. காயின் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டானா, என்னைக்கு இருந்தாலும் காயினுக்கு நியாயத்திற்கு உண்டு. சோத்திர பலி விடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். அப்படின்னா எந்த பலி செலுத்தாட்டியும் பரவாயில்ல, தன் வழியை செவ்வாய்படுத்திட்டு சோத்திர பலி செலுத்தினா போதும், அதுவே ஆண்டவருக்கு பிரியம். அப்போ காயின் 16 வசனத்திலிருந்து காயினுடைய கதையை ஆண்டவர் எப்படி மறைச்சு 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 கடைசி வரைக்கும் கொண்டு வர்றார் பாருங்க. அப்போ வழியெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, உன் வழியை செவ்வாய்படுத்து, வழியை செவ்வாய்படுத்திட்டு சோத்திர பலி எனக்கு செலுத்தினா போதும், வேற எந்த பலியும் எனக்கு தேவையில்லை. பலியை விட உன்னுடைய கீழ்ப்படிதல் தான் எனக்கு முக்கியம். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பலிபீடத்திலிருந்து என்னென்னமோ காரியங்களை பேசுகிறாங்க. இந்த பிரமாணம் இப்படி, அந்த பிரமாணம் இப்படி, அது இதுன்ட்டெல்லாம் அதெல்லாம் முக்கியமே இல்லை. முதலாவது தேவனுடைய ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய வழியை நாம் செவ்வாய்படுத்த வேண்டும். செவ்வாய்படுத்தினதுக்கப்புறம் சோத்திர பலி செலுத்தினா போதும், அதுவே தேவனுக்கு பிரியம். அவனுக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர்? என் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். ஆண்டவருடைய ரட்சிப்பு என்னங்கிறது அவனுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எரேமியா 23:18-22. எரேமியா 23:18-22. போதும். இங்கு கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தைகளை கேட்டிருந்தவன் யார்? அவருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டவன் யார்? அப்படின்னா காயினுக்கு சொன்ன அதே ஆலோசனை தான், நீ பாவத்தை பலி செலுத்து, இல்லாட்டின்னா அந்த பாவம் உன்னை மேற்கொள்ளும். அப்ப அதுக்கு கீழ்ப்படிச்ச அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் தேவனுடைய ஆவியில் நடத்திருக்கும் போது நீங்கள் ஜனங்களுக்கு வழியை தெரிவிக்கலாம். அப்படி தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படியாதவங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய புசல் புறப்பட்டது, அது துன்மார்க்குடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும். தேவனுடைய ஆலோசனையை கேட்காதவன் அத்தனை பேர் துன்மார்க்கந்தான். முதல் துன்மார்க்கன் காயின். தேவனுடைய ஆலோசனையை கேட்கலையா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையா, அவனுக்கு பேரு துன்மார்க்கன். பாவியனா உலகத்தில் இருக்கிறவன். ஆனால் துன்மார்க்கனுங்கிறது தேவனுடைய ஆலோசனையை அறிந்து அது வந்து வழி விலகுகிறவன். அப்போ துன்மார்க்குடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும். துன்மார்க்குடைய கையில் இல்லை, காலில் இல்லை, தேவனுடைய நியாய தீர்ப்பு தலை மேலே பயங்கரமாக மோதும். அப்போ பாருங்கள் எவ்வளவு கொடிய நியாய தீர்ப்பு. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தனியாது, கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். அப்படின்னா கடைசி நாட்கள்லையும் நாம் அதை உணர முடியும். அதே மாதிரி துன்மார்க்கனுடைய கடைசி நாட்களிலும் அவன் வளர்ந்து வளர்ந்து வந்து 45, 50, 60 வயசு ஆகும்போது அவன் துன்மார்க்கனுங்கிறத ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படுத்தி காட்டுவார். அப்போ அடுத்த துன்மார்க்கன் யாருன்னு கேட்டீங்கன்னா தீர்க்கதரிசி. நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், நான் அவர்களோடு பேசாதிருந்தும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்போ திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர்களின் ஆலோசனையில் நிலைத்திருந்தார்களே ஆகியில் அப்பொழுது அவர்களின் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்களின் பொல்லாப்பையும் விட்டு திருப்பி இருப்பார்கள். அப்போ தேவனுடைய ஆலோசனையில நிலைத்திருந்தா மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஞானத்தை பேசி அல்லது பாவத்தை கண்டித்து உணர்த்தி அல்லது மனம் திரும்புவதற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசி தங்கள் பொல்லாத வழிகளையும் செயல்களையும் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். அப்போ இது இல்லாமல் பைபிளில் இருக்கிற வசனத்தெல்லாம் லைனாக சொல்லிட்டா அது தீர்க்க தரிசனம் ஆகாது. மகனே உன்னை ஆசீர்வதிக்கிறார், நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. ஆனால் அந்த வசனத்திலேயே அதனுடைய அர்த்தம்லாம் அடங்கி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம தீர்க்க தரிசனம் சொல்கிறான்ட்டு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைனா நீ தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சிருக்கிற, நீ எங்கே போனாலும் நான் உன்னை பின்தொடர்ந்து உன்னை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்கிறது தான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, நீ என் கையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. நாம் பிள்ளைகளுக்கு சொல்கிறோம்ல, எங்கே போனாலும் சரி நான் உன்னை விட மாட்டேன். அதே மாதிரி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எங்கே போனாலும் உனக்கு நியாய தீர்ப்பு இருக்குது, அதனால் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நான் பிடிப்பேன் அப்படிங்கிறாரு. அதனால் தேவனுடைய ஆலோசனைகள் நிலைத்திருந்தால் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவிக்க முடியும். அதை விட்டு போட்டு இல்லாத தீர்க்க தரிசனம் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இல்லை. மல்கியா 2:4-9 வரை, மல்கியா 2:4-9 வரை, உடன்படிக்கையை நினைச்சிருந்தா மட்டும்தான் தேவனுடைய ஆலோசனை அவர்களுக்கு கிடைக்கும். தேவனுடைய சமூகத்திலிருந்து மகிமையும் கனமும் கிடைக்கும். அதே மாதிரி ஜனங்களும் லேவியை கனம் பண்ணுவார்கள். லேவியினுடைய உடன்படிக்கையை மீறி போட்டால் என்ன நடக்கும்? ஆண்டவர் மதிக்க மாட்டார், ஆண்டவர் சமூகத்திலிருந்து தள்ளிடுவார். அதே மாதிரி ஜனங்களும் லேவியர்களை தள்ளிடுவாங்க, எல்லா ஜனங்களுக்கு முன்னால் அற்புத மிஸ்ரமாக மாற்றிடுவார். அப்போ லேவியோட உடன்படிக்கை பண்ணும்போது அவன் உண்மையும் உத்தமமாக இருந்தான், கர்த்தருக்கு பயந்தும் இருந்தான். ஆண்டவர் சொல்கிறார், உடன்படிக்கை பண்ணும்போது எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து நிலைத்திருந்து உண்மையாக இருந்து எல்லாம் செய்வாங்க. ஆனால் காலம் போக போக என்ன பண்ணிடுவாங்க கேட்டிங்கன்னா, காயினுடைய ஆலோசனை அல்லது துன்மார்களுடைய ஆலோசனையை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடன்படிக்கையிலேருந்து விலகி வந்துடுவாங்க. ஆறாவசனம், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடு சமாதானம் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். அப்போ அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புறதுக்கு சத்திய வேதம் அவன் வாயில் இருக்கணும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான் லேவியனுடைய வாயில் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக லேவியருடைய வாயில் என்ன வார்த்தை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் இல்லாத எத்தனையோ வார்த்தைகளை உபயோகம் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை படிக்காதனால தான் வேதத்துக்கு புறம்பான வார்த்தைகள் வாயில் அதிகமாக உச்சரிக்கிறாங்க. அப்போ தேவனுடைய ஆலோசனை விட்டு விலகியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ சத்திய வேதம், சத்தியமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை விட்டுட்டு வேற என்னென்னமோ வார்த்தைகளை மனுஷன் பேசிட்டு இருக்கிறான். அது ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை படிக்காதனால, வேதத்தினுடைய வார்த்தைகளை உச்சரிக்காதனால. அதே மாதிரி அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடு சமாதானம் யதார்த்தமாய் சஞ்சரித்து, சஞ்சரித்துனா என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனோடு நடக்கிறது. அப்படின்னா தேவனுடைய ஆலோசனையோடு சிந்தித்து தியானித்து கொண்டு இருப்பது தான் சஞ்சரிக்கிறதுங்கிறது அர்த்தம். ஏனாக்கு தேவனோட சஞ்சரித்தான் அப்படின்னா, தேவனுடைய ஆலோசனையிலே அனுதினமும் சிந்தித்து தியானித்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நோவா தேவனோட சஞ்சரித்தான். யாருக்கா தெரியுமா நோவா தேவனோட சஞ்சரித்தான்ட்டு? நம்மளுக்கெல்லாம் தெரியும் ஏனாக்கு தான் தேவனோட சஞ்சரித்தான்ட்டு. ஆனால் நோவாவும் தேவனோட சஞ்சரித்தான். நோவாவுடைய புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது நோவாவும் தேவனோட சஞ்சரித்து அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். சஞ்சரிக்கிறதுங்கிறது தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து அதிலே நிலைத்திருப்பது. தேவனோட சஞ்சரிக்கிறவங்களை தான் ஆண்டவர் நீதிமானாக அடையாளம் காண்பார். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்தா மட்டும்தான் தேவனோட சஞ்சரிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அவர்களை தேவன் பாதுகாக்கிறார். இதே மாதிரி இருக்கிறவர்கள ஏனாக்கை போல ஆண்டவர் உடலோட கடைசி நாட்களில் எடுக்க போகிறார். எப்படின்னா சஞ்சரிச்சு இருக்கிறவங்களை மட்டும்தான். ஏன்னா உபத்திரவ கால ஊழியக்காரங்க ரத்த சாட்சியை மறிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஏனோக்க மாதிரி எளியா மாதிரி உடலோடையும் எடுக்கப்படலாம். அது அவர் அவருடைய ஊழியத்தினுடைய பாதையில் இருக்கிறத வச்சு தான் ஆண்டவர் அதை தீர்மானிக்கிறார். அப்போ நம்ம வந்து தேவனுடைய வசனங்களை சிந்தித்து தியானித்து சஞ்சரித்து அநேகரை நம் அக்கிரமத்திலிருந்து திருப்பும் பொழுது தேவனும் நம்மை எப்படி உடலோட தேவன் பரலோகத்துக்கு எடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியாக தேவனுடைய வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினால் ஆண்டவரும் பட்சபாதம் பண்ணி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அற்பரும் நேசரமாக மாற்றி விடுகிறார். இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களுக்கு ஜனங்கள் மத்தியில் ஒரு மதிப்பு இல்லை. காரணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை சொன்னால் மட்டும்தான் அங்கே மதிப்பு. தேவனுடைய வார்த்தையை விட்டு போட்டு என்னென்னமோ தீர்க்க தரிசனம் சொல்லி இதுதான் அதுதான் சொல்லி சொல்லிட்டு இருந்தால் ஒரு மதிப்பு இருக்காது. அவங்க காயினுங்கிறத அவங்க பேச்சிலேயே வெளிப்படுத்துவாங்க. பேச்சில் எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும், சாபம் இருக்கும், தேவனுடைய ஆலோசனை இருக்காது. மனிதனுடைய ஆலோசனை தான் அதில் நிறையா இருக்கும். வேணா கொஞ்சம் கூட பணம் நிறையா இருக்கும், பதவி நிறையா இருக்கும், கொஞ்சம் ஆள் பலம் இருந்தாலும் இருக்கலாம், அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். ஒழிய தேவனுடைய ஆலோசனை இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஏசியா 29:10-15 29:10-15 வரை போதும். இங்கே கடைசி வசனம், தங்கள் ஆலோசனையிலே கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒளிந்து தங்கள் கிரியையிலே அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவன் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. அப்படின்னா காயினுடைய ஆலோசனை இப்படியெல்லாம் பண்ணினா, இந்த மாதிரியெல்லாம் ஆலோசனை பண்ணனா நம்ம யார் பார்க்குறா, யாரும் பார்க்கறது இல்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து ஆபேலை கொல்லும்போது யாருமே பார்க்கல, யாருமே தடுக்கலை. அதனால் இன்னைக்கு வரைக்கும் யாரும் பார்க்கல, யாரும் தடுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐயோ. அவங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லாதனால தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வாய்க்கு மட்டும் சமீபமாக இருக்கிறது. அப்போ காயினுடைய சந்ததி எல்லாம் பலிபீடத்துக்கிட்ட சுற்றி சுற்றி வந்தாலும் அவன் கொஞ்சம் பேர் தீர்க்கு தரிசின்னு சொல்லுவான், கொஞ்சம் பேர் அற்புத அடையாளம் செய்கிறவன் சொல்லுவான், கொஞ்சம் பேர் ஊழியக்காரன் சொல்லுவான். இவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா தலையில் ஒரு முக்காடு போட்டுறாரு. முக்காடு போட்டு பைபிள் இருக்கிற வசனத்தை எல்லாம் முத்திரை போட்டுறாரு. அப்போ பைபிளை கொடுத்து வாசிக்க சொன்னால் தெரியும் இவன் காயினுடைய சந்ததியா ஆபேலுடைய சந்ததியா அப்படின்னு. புஸ்தகத்தை கொடுத்து வாசிக்க சொன்னால் வாசிச்சிருவான். வாசிச்சுட்டு இதுக்கு அர்த்தம் சொல்ல சொன்னால் என்ன சொல்லுவான், இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது. அப்படின்னா இது முத்திரை போட்டிருக்கிறது எனக்கும் தெரியாது, இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில் அடிச்சிருவான். அதனால காயினுடைய சந்ததிக்கு அல்லது தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அல்லது தேவனுடைய ஆலோசனை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வேத வசனங்கள் முத்திரையிடப்பட்டதாக இருக்கும். அவர்கள் வாய்க்கு மட்டும் தேவனுடைய வார்த்தை சமீபமாக இருக்கும். வாசிக்க தெரியாத நேரத்தில் இந்த புஸ்தகத்தை கொடுத்து இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். அப்படின்னா பைபிள் ஸ்கூல் படித்தவன் ஊழியக்காரங்கிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னால் முத்திரை போட்டிருக்குதும்பா, சாதாரண மனுஷங்கிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னால் இது எனக்கு வாசிக்கவே தெரியாதுன்றான். என்ன காரணம்னா, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதவிகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அப்படின்னா காயினாலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது, மனுஷருடைய கற்பனையாக இருக்கிறது. அப்போ வாயினாலே அவர்கள் தேவனை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ இருதயத்தில் தூரமாய் விலகி இருக்கிறது என்ன காரணம்? ஏதாவது காரணம் இருக்கணும்ல? இல்லைங்க, அப்படி இல்லை. தேவனுடைய போதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பாவம் ஆட்சி செய்கிறது, பாவம் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்குது. பொருளாசைங்கிற பாவம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம், சிலருக்கு விக்கிரகாராதனைங்கிற பாவம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம், சிலவங்களுக்கு அவனுடைய கற்பனைங்கிறது உள்ள வச்சிருப்பான், ஏதாவது ஒரு காரியத்தை இருதயத்துக்குள்ளே வச்சிருப்பான், தன்னுடைய ஏதாவது ஒரு ரகசியத்தை வச்சிருப்பான். அது ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இருதயத்துக்குள்ள வச்சிருப்பான். அதனால தான் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை போச்சுன்னா அனுமதிக்காம அதை அடைச்சி வச்சிருக்கிறான். அப்போ இருதயத்தை அடைச்சி வச்சிருக்கும்போது எப்படியாவது பிழைக்கணுமில்ல, சாப்பிடணுமில்ல, நல்ல மாதிரி வெளியில் நடக்கணுமில்ல. அப்படி அதுங்களுக்கு வேண்டி என்ன பண்ணுறான், அந்த காரியத்துக்கு வேண்டி பலிபீடத்தை சுற்றி சுற்றி வர்றான், நிறைய தீர்க்க தரிசனங்களை பேசுகிறான், தேவனுடைய வார்த்தையில் வாயினால் வந்து அறிவிக்கிறான், வாயினால் சேர்ந்து தேவனை கனம் பண்ணுறாங்க. ஆனால் இறுதியாக பயங்கரமான தாப்பாலை போட்டு, இரும்பு தாப்பாலை போட்டு மூடி வச்சுருக்கிறாங்க. ஆமாம், எப்போவுமே இறுதியாக எப்படின்னா அணைக்கட்டு கதவு மாதிரி பயங்கரமான தாப்பாலை போட்டு மூடி வச்சுருக்காங்க, யாருமே கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் தேவனுடைய மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி ஒரு கள்ளத்துக்கு போட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் சில டைம் காயின் தன்னுடைய ஆலோசனை வெளியே சொல்லிடுவான், அவனுக்கே தெரியாது. நாம் மறைச்சி வச்சுருக்கிறோம் மறைச்சி வச்சுருக்கேன்ட்டு நினச்சிக்கிட்டே இருப்பான். எப்போவாவது ஒரு நாள் அவன் பலி செலுத்துகிற வர்றவங்கிட்ட பலி இப்படி செலுத்தணும் அப்படி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவனுடைய ரகசியம் வெளியே வந்துடும். கண்டிப்பாக காய் ஆபேலுடைய சந்ததி இந்த காயினை கண்டுபிடிச்சிருவாங்க. காரணம் இவன் மேலே ஒரு அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்தை பார்த்து காயினுடைய சந்ததி கண்டுபிடிச்சி இல்லை ஆபேலுடைய சந்ததி இந்த காயினை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இருதயத்தில் மனுஷனுடைய கற்பனையை வச்சுக்கிட்டு தங்கள் வாயினாலே தேவனை கனம் பண்ணுகிறார்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் கடைசி நாட்களிலே ஆதலால் இதோ நான் அற்புதம் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன், அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவருடைய விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா காயினுடைய எல்லா காரியமும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இப்போ ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்குது. இப்போ அந்த காயினுடைய ஆலோசனையை இந்த ஒரு மாதமாக பேசிகிட்டு இருக்கிறோம், இன்னும் ரெண்டு மூணு வாரம் பேச வேண்டியது வரும். அப்புறம் வந்து அஞ்சாவது தூதன், ஆறாவது தூதன், ஏழாவது தூதன், அவங்க வந்து பலிபீடத்திலேருந்து அக்னியை நிரப்பி பூமியிலே கொட்டும்போது ஐயோ ஐயோ ஐயோங்கிற சத்தம் பூமியிலே கேட்கப்பட போகிறது. அப்படியாக காயினுடைய ஆலோசனை இருதயத்தில் வைத்திருக்கிறதுனால தேவனுடைய ஆலோசனையை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். ஆனால் காயின் என்ன பண்ணுறான், மனுஷனுடைய ஆலோசனையில் அல்லது தன்னுடைய வாயினாலே தேவனுடைய வார்த்தைகளை பேசி தேவனை வாயினாலே கனம் பண்ணி கொண்டு இருக்கிறான். மத்தேயு 15:8-9, மத்தேயு 15:8-9,
இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகிருக்கிறது, மனுஷனுடைய கற்புகளை உபதேசங்களாக பொறித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று
போதும். அப்போ வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து இருதயத்தில் தூரமாய் விலகி இருக்கிறார்கள், அவர்கள் செய்கிற ஆராதனை எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாங்க. பாருங்க, ஆராதனையே வீணுட்டார். ஏன்னா பலி செலுத்துகிற பொருளை விட அவனுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இருதயத்தை அடைச்சி வச்சுட்டு எத்தனை மியூசிக் செட்டு போட்டு திரளான ஜனங்களை உட்காந்து பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சு என்ன பண்ணால் ஆண்டவரை ஜபத்தை ஏற்றுக்கொள்வாரா, ஆராதனை ஏற்றுக்கொள்வாரா? இப்படி தான் இன்னைக்கு திரளான ஜனங்கள் சேர்ந்து பயங்கரமான ஆராதனை நடத்துகிறாங்க, ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதில்லை. காரணம், ஆராதனை செய்கிறவருடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது, அதில் பொருளாசை இருக்குது, அல்லது வேறு ஏதோ மனுஷனுடைய திட்டங்கள் அதில் இருக்குது. தேவனுடைய ஆலோசனை அங்கே இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை. அதனால் இயேசு கிறிஸ்து வந்தப்போ இதே மாதிரி இருந்தது, இன்றைக்கும் இதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்குது. எரேமியா 12:1-6
யாரை பற்றி சொல்லுது
ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன அப்படின்னா, காயினுடைய வழி வாய்க்கிறது என்ன, துன்மார்க்கருடைய வழி வாய்க்கிறது என்ன, தேவனுடைய உடன்படிக்கைக்கு துரோகம் செய்கிற அனைவரும் சுகித்திருக்கிறார்கள். சுகித்திருக்கிறார்கள்னா மலையாள வார்த்தை, அப்படின்னா சுகபோகமாக வாழ்கிறாங்கன்னு அர்த்தம், அதான் சுகித்திருக்கிறார்கள்னு அர்த்தம். காயினுடைய சந்ததி தேவனுடைய உடன்படிக்கையை துரோகம் செய்கிற அனைவர்களும் சுகபோகமாய் வாழ்கிறதென்ன, நீர் அவர்களை நாட்டி நீர் வேறுபற்றி தேறி போனார்கள். ரொம்ப ஆழமாக வேறு இறங்கியிருக்குது, தேறிட்டாங்க எல்லாத்துலேயுமே. கனியும் கொடுக்கிறார்கள், அப்பா கனியும் கொடுக்கிறார்கள். கனி கொடுக்கிறாருன்னா நல்லவங்க மாதிரி எல்லா காரியமும் செய்கிறாங்க. நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமோ அவர்கள் உள்ளங்கிரியோ தூரமாக இருக்கிறீர்கள். அப்போ கனியினால் மரத்தை அறிவீர்கள். நல்ல கனி கொடுக்குற மாதிரி கனியும் கொடுக்குறாங்க, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவர்கள் வாய்க்கு சமீபமும் இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். அப்போ நீதிமான் சொல்கிறான், என்னைய இப்படி இப்படியெல்லாம் நீ சொல்லி தருகிறீன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், அவர்கள் எல்லாம் இப்படி சுபபாவமாய் வாழ்கிறவர்களை, துரோகம் செய்கிறவர்களை, ஆகாதவர்களை என்ன பண்ணோம், அடிக்கப்படும் ஆடுகளை போட அவர்கள் பிடுங்கப்பட்டு கொலை நாள்களுக்கு அவர்களை நியமியும். அப்போ நீதிமான் இப்படியாக சொல்கிறான், அப்போ எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும், எங்கள் முடிவை அவர்கள் காண்பதில்லை என்கிறார்கள். அப்படின்னா இந்த சுகபோகமாக வாழ்கிறவன் என்ன சொல்கிறானா, இல்லை எங்கள் முடிவை நீ காண்பதில்லைன்னு என்ன அர்த்தம், இல்லை இல்லை அதல்ல அர்த்தம், எங்கள் முடிவை நீ காண்பதில்லை. நீ தான் எனக்கு முன்னால் கடந்து போக நான் இன்னும் ரொம்ப நாளைக்கு இருப்பேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள சொல்லிக்குவாங்க. எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். பாப்பா யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா, நான் தான் ஜெயிப்பேன், நீ தான் எனக்கு முன்னால இந்த பூமியிலேருந்து காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காயினுடைய சந்ததி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ காலால் பழையோடு ஓடும்போது உன்னை இழுத்து போக பண்ணினால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? அப்படின்னா சாதாரணமாக இருக்கிற வாழ்க்கையிலேயே இதெல்லாம் பார்த்துட்டு நீ இழைச்சி போனேன்னா குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? குதிரைனா உபத்திரவ கால ஊழியம். சமாதான தேசத்தில் அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வருதுன்னா அது தேவனுடைய வெளிப்பாடுகள். பின்மாறி மலையில் தேவனுடைய வெளிப்பாடுகள் வரும்போது நீ என்ன செய்வாய்? அதனால் நீ என்ன பண்ணு, உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்கள் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரம்பாரம் பண்ணினார்கள். அவர்கள் உன்னோடு இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களையும் நம்ப வேண்டாம். அப்படின்னா காயின் ரொம்ப இனிமையான வார்த்தையை பேசுவான், இது இப்படி அது இப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுவான். தேவனுடைய ஆலோசனை இல்லாதவங்க எப்படி இனிமையாக பேசினாலும் அதை நம்ப வேண்டாம். எசேக்கியேல் 33 அதிகாரம் 30 33 வரை, எசேக்கியேல் 33 வரை. இப்போ ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு போகலாம், புதன்கிழமை கூட்டத்துக்கு போகலாம், பைபிள் ஸ்டடிக்கு போகலாம், சம்மர் கேம்ப்புக்கு போகலாம், விபிஎஸ்க்கு போகலாம், அங்கே போனால் தேவனுடைய சத்தியத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, சுவர் ஓரத்தில் அப்படின்னா வீட்டு வாசப்படி கூட இல்லை, மீட்டிங் போகலாம் மீட்டிங் போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து தேவனுடைய ஜனங்கள் போல உட்காந்து தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே முன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக உட்கார்ந்து என் ஜனங்கள் போல உட்கார்ந்து பாருங்க எப்படி ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ஜனங்கள் போல வந்து உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவையின்படி செய்கிறதில்லை, அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது. அப்போ தேவனுடைய ஜனங்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, திட்டம் போட்டு வருவாங்க, வந்து நல்லவமான தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க, நல்லா இன்பமாக பேசுவாங்க, ஆனால் இருதயம் பொருளாசிக்கு போகுது. இப்போ எப்படின்னா யோபு வந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து யோபுவை பற்றி இப்போ பார்க்கும்போது ஆண்டவர் கேட்குறாரு சாத்தான்ட்ட, நீ எங்கெல்லாம் போயிட்டு வரேன்னு, நான் பூமியெல்லாம் சுற்றி வராங்கிற மாதிரி தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்காந்துருக்கிற ஜனங்க தேவனுடைய வார்த்தையை கேட்குற மாதிரி கேட்குறாங்க, ஆனால் இருதயம் என்ன பண்ணுதுன்னா பூமியெல்லாம் சுற்றிட்டு வந்து நிற்கிது. ஆனால் ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், ரொம்ப இனிமையான குரல்லையும் நல்லா எப்படியாவது தேவனுடைய வார்த்தையை ஞானமாக இவனுடைய இருதயத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இனிமையான வார்த்தைகளை சொல்லி எப்படியாவது எளிமையான வார்த்தைகளை கொண்டு அவரவர்கள் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நல்ல கீத வார்த்தையும் போல வாசித்து 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 அவங்களுக்கு சொல்கிறாங்க, ஆனாலும் அது காதில் ஏறவே மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இதோ அது வருகிறது, அது வருகையில் தங்கள் நடுவில் ஒரு தீர்க்க தரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள். அப்படின்னா என்னைக்கு நியாய தீர்ப்பு வருதோ அன்னைக்கு தான் அட எப்படியெல்லாம் பாஸ்டர் பேசினார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், நாம் கேட்கல, இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கிட்டோமேனு சொல்லிட்டு அன்னைக்கு தான் யோசனை பண்ணுவாங்க. மல்கியா 3:13-18 மல்கியா
நீதிமானுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பீர்கள்.
அப்ப துன்மார்க்கன் ஊழியம் பண்றான், ஆரம்பத்திலிருந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறான். காயின் பலி செலுத்தின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் துன்மார்க்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறான். நிறைய பேத்துக்கு அது தெரிய மாட்டேங்குது. துன்மார்க்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறான். அப்போ துன்மார்க்கனும் அவன் மனசில் இருக்கிறத பேசுறான், நீதிமானும் தன்னுடைய மனசில் இருக்கிறத பேசுறான். அப்படி துன்மார்க்கம் பேசுறதையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. ஆபேலுடைய சந்ததி நீதிமான்கள் பேசுறதையும் ஆண்டவர் மறைமுகமாக எழுதி வச்சிருக்காரு. அது ஒவ்வொரு வார்த்தையிலையும் அது கோர்வையாக வந்துக்கிட்டே இருக்குது. அது தேவனுடைய ஆலோசனையில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் அந்த நீதிமான் பேசுறதும் அந்த துன்மார்க்கம் பேசுறதும் ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் தெரியும். இந்த கதை புஸ்தகம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ராமும் சீதை அப்படின்னு சொன்னால் ராமன் என்ன பேசுனா சீதை என்ன பேசுனா அப்படிங்கிறத கரெக்டாக கவனமாக படிச்சுக்கிட்டே வருவாங்க. ஆனால் பைபிளில் இருக்கிற காரியத்தை வந்து பார்த்தோம்னா அது அப்படி முடியாது. தேவனுடைய ஆவி இருந்தால் மட்டும்தான் துன்மார்க்கனுடைய ஆலோசனையும் கண்டுபிடிக்கலாம், நீதிமானுடைய ஆலோசனையும் கண்டுபிடிக்கலாம். அப்படி தேவனுடைய ஆவி இல்லைன்னா ரெண்டு பேருடைய ஆலோசனையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவன் மேலே காயினுடைய அடையாளம் இருக்கும், அதை நீதிமான் மட்டும் கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா காயினுடைய இதை வெளிப்படுத்தினா அவன் மனம் திரும்பிடுவான்ல, அதனால் அவனுக்கும் புரியாது. ஏன்னா பரிசுத்தாவியினுடைய துணையினால தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவி இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தைகளுக்குள்ளே போய் அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீதிமான் என்ன பேசுகிறான் அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்பாக நீதிமான் பேசுகிறான், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீதிமான் சொல்கிறான், ரொம்ப கடினமாக ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்களாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறது தானே இது. அப்போ ஆண்டவர் வந்து நீதிமான்கள் பேசுகிறத ஆண்டவரே சொல்கிறாரு. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறது விருதா, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கிக்கு நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படி நீதிமான தனக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ திரும்ப என்ன சொல்கிறான், இப்பொழுதும் அகங்காரிகள் பாக்கியவான்கள் என்கிறோம். அகங்காரினா தேவனுடைய பிரமாணத்தை விட்டு மீறி நடக்கிறவன், பெருமை பிடிச்சவன், உடன்படிக்கையை மீறுறவன், அவன் தான் அகங்காரி. பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். திடப்படுத்துறதுக்கு மாதம் மாதம் போய் திடப்படுத்தல் கூட்டான வரவனை கலந்துக்கிட்டு திடப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதில் பாவம் செய்யாதல திடமாக நிற்கிறேன்ட்டு அதை திடப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அதுக்கு கூட்டமும் போட்டு எல்லா சபையிலையும் அது நடக்குது. தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். பாருங்க, தேவனை பரீட்சை பார்த்தா கூட விடுவிக்கப்படுகிறார்கள். நீதிமான் சொல்றான், ஆண்டவருக்கு காணி கொடுக்காம இருந்தாலும் சரி, தப்பிச்சுறாங்க, பொருத்தனை பண்ணிட்டு கொடுக்காம இருந்தாலும் தப்பிச்சுக்கிறாங்க, என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கிறாங்க. தேவனை பறிச்சு பார்த்தாலும் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வர்றதில்லை. சாலமன் ஞானி சொல்கிறான், அவங்க இருதயம் துணிகரம் கொண்டிருக்கிறது, பைத்தியம் கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ பைத்தியம் ஆயாச்சுன்னா அவனுக்கு என்ன தான் புரியும், ஒன்றுமே புரியாது. அப்போ நீதிமான் மட்டும் புலம்பிகிட்டே இருப்பான், தேவனை சேவிப்பது வருதா, கர்த்தருக்கு பயப்படுகிறது வருதா, இந்த மாதிரி இருக்கிறான். தேவனை பறிச்சு பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள், அவனுக்கு ஒன்றுமே நடக்கிறதில்லை. துன்மார்க்கனுக்கு தீமை செய்வதற்கான தண்டனை வராதனால அவருடைய மனம் துணிகரம் கொண்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தம் என்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தான் ரெண்டு பேரும் பேசிக்குவாங்களாமா, என்னன்னு பேசிக்குவாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்கள ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு. அந்த புஸ்தக பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஞாபக புஸ்தகம். பயந்தவர்களையும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும், பயந்தா மட்டும் பார்த்தாது, ஏன்னா பிசாசுகளும்தான் ஆண்டவர் பயப்படுது. ஆனால் பிசாசுகள் ஆண்டவருடைய நாமத்தை தியானிக்குதான், அது செய்யாது. அப்போ கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கணும். அவங்களுக்கு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக புஸ்தகம்னா என்ன புஸ்தகம்? தேவனுடைய டைரி. மறந்தாச்சுன்னா உடனே எடுத்து பார்த்துக்கிறதுக்கு, அதான் ஞாபக புஸ்தகம். இன்னைக்கு நம்ம டைரி எழுதி வச்சுக்கிறோமே, எதுக்கு? மறந்துட்டா திருப்பி எடுத்து பார்த்து ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு. அப்போ ஆண்டவருடைய சொந்த கைப்படமாக இருக்கிற டைரியில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். ஆமாம், மனுஷனுடைய டைரியை அது எடுத்தாலே மனுஷனுக்கு பயங்கரமாக கோபம் வரும். ஆனால் ஆண்டவருடைய டைரி யாராவது எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. அதில் தான் 144,000 பேருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்தில் எழுதப்படுறவங்க எல்லாருக்கும் தேவனுடைய 7 முத்திரைகள் கொடுக்கப்படுகிறது. அது ஆபேல் முதல் கடைசி நாட்கள் வரை வருகிற எல்லா ஜனங்களுடைய பெயரும் அதில் எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு பயப்படணும், அவருடைய நாமத்தை தியானிக்கணும். அப்புறம் என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனல் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிப்பது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்போ நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் அவர்கள் செய்கிற ஊழியத்துக்கு உண்டான வித்தியாசத்தை காண்பீர்கள். இப்போ நீதிமானுடைய ஊழியம் என்னங்கிறது தெரியும், துன்மார்க்கனுடைய ஊழியம் என்னங்கிறது தெரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டே வருது. தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானித்து கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு மட்டும் நீதிமானுடைய ஊழியமும் தெரியும், துன்மார்க்கனுடைய ஊழியம் தெரியும். இதை செய்யாதவங்களுக்கு ரெண்டு பேர்த்துடைய ஊழியம் தெரியாது. அவன் செய்கிற ஊழியம் தான் அவனுக்கு பெருசாக தெரியும். தீத்து 1:15-16, தீத்து 1:15-16. போதும், சுத்தமா இருக்கிறவன பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், சுத்தமா இருக்கிறவன பார்த்தாவே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா வெளிப்படையா சுத்தம் இல்லை. இருதயத்தில் சுத்தமா இருக்கிறவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? இருதயத்தில் சுத்தமா இருக்கிறவங்களா? முகத்தில் தெரியும், கிரியில தெரியும். அப்புறம் வீட்டை சுத்தமா வச்சிருக்கிறது தெரியும். அப்புறம் பாத்ரூம் கக்கஸ் எல்லாம் போய் சுற்றி பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காங்கன்ட்டு. அப்புறம் அவங்க சுற்றுப்புறமும் வீடை சுற்றியில் இருக்கிற இடமத்தையும் பார்த்தா தெரியும். அப்போ சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சுத்தமாக இருக்கும். அவிசுவாசிகளுக்கு ஒன்றுமா சுத்தமாக இருக்காது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுவார்கள், கிரியினாலே அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவரும் இருப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவருமாய் இருக்கிறார்கள். அதனால் நல்லவங்க மாதிரி இருக்கிறவங்களை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்க புத்தியும் சுத்தமாக இருக்குது, மனசாட்சியும் சுத்தமாக இருக்கும். வெளியில் சரீரம் மட்டும் சுத்தமாக இருந்தால் பத்தாது, வீடு முழுவதும் சுத்தமாக இருந்தால் பத்தாது, புத்தி சுத்தமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், மனசாட்சி சுத்தமாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வெளிப்புற சுத்தத்தை எல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். புத்தி சுத்தமாக இருக்குதா, மனசாட்சி சுத்தமாக இருக்குதா அப்படின்னா கிரியில தான் அது தெரியும். எப்படிப்பட்ட கிரியை செய்கிறாங்க, எப்படிப்பட்ட கிரியைகளை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க தெரியும். அப்படி இல்லாதவங்க தேவனுடைய வார்த்தையில் எவ்வளவுதான் நெருங்கி 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 வந்தாலும் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாக இருக்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவங்களை நிறைய பேர் வெறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசுறது நல்லா பேசிடுவாங்க, செயலில் ரொம்ப அருவறுப்பான செயலை செய்கிறதுனால இன்னைக்கு புறஜாதிகள் கிறிஸ்தவங்களை வெறுக்கிறாங்க. அதனால் காயினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலி செலுத்துற இடத்துல சுற்றி சுற்றி வருவான், தேவனுடைய வார்த்தையை வாயாளர்களில் பேசுவான், நல்ல தேவனுக்கு பிரியமான காணிக்கு கொண்டு வர்றவங்கள திசை திருப்பி அதை தன்னுடைய பக்கம் இழுத்துக்கலாமான்னு பார்ப்பான். இப்படியெல்லாம் செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பலி செலுத்துறவங்களையும் ஏமாற வச்சு அவங்ககிட்ட இருக்கிற அந்த பொருளை வந்து அபகரிக்கிறதுக்கு பார்ப்பான். அப்படியாக தேவனுடைய சமூகத்தில் வர்ற நீதிமான்களை திசை திருப்பி தன்னுடைய ஆலோசனை பக்கம் நடக்கிறதுக்கு முயற்சி செய்வான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதி முதல் ஆண்டவர் வந்து ஸ்திரீக்கும் சர்ப்பத்துக்கும் போட்ட சாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஸ்திரீயின் வித்துங்கிறது சபையினுடைய வித்து, மணவாட்டி சபையினுடைய வித்து. சர்ப்பத்தின் வித்துங்கிறது நயவஞ்சகமான தந்திரம் உள்ள சாத்தானுடைய சந்ததி. அப்போ அந்த சந்ததி வந்து முதல் குடும்பத்திலேயே ஆபேல் காயின் ரெண்டு பேருடைய காரியத்தில் அது தொடங்குச்சு. இன்னைக்கு அநேக ஆபேல் வந்து காய் இல்லை, அநேக காயின் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஆபேலாக பேர் வச்சுட்டு இருக்கிறான். ஆனால் காயின் மாதிரி கண்டுபிடிக்க முடியாதபடி என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறவர்கள் காயினை சீக்கிரம் அடையாளம் கண்டுபிடித்து கொள்வார்கள். இப்படி காயினுடைய அடையாளத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஒரு மனுஷன் சீயோனுடைய ஊழியத்துக்கு வர முடியும், அல்லது தேவனுடைய முத்திரை அடையாளத்தை பெற முடியும். காயினுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியல, காயினுடைய ஆலோசனையை கண்டுபிடிக்க முடியலன்னா அவர்கள் உண்மையான தேவனுடைய ஊழியத்தை செய்ய தகுதி அற்றவர்கள், அல்லது சியோனுடைய ஊழியத்தை செய்ய தகுதி அற்றவர்கள், அல்லது 144,000 வரிசையில் வருவதற்கு தகுதி அற்றவர்கள். அதனால் பலிபீடத்துக்கிட்ட தான் ஆண்டவர் 7 அடையாளம் போடுறாரு. முதல் அடையாளம் பலிபீடத்துக்கிட்ட தான் ஆண்டவர் போட்டிருக்காரு. பாக்கி இருக்கிற 6 அடையாளம் எங்கே போடுறாருன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் பலிபீடத்துக்கிட்ட தான். எசேக்கியேல் 11:16 பாக்கி இருக்கிற 6 அடையாளம் எங்கே போடப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் பலிபீடத்துக்கிட்ட தான். எசேக்கியேல் 11 இல்லை, எசேக்கியேல் 9 4 வாசிப்போம். Thank you.
போதும். இங்க வந்து ரெண்டாம் வசனம் வாசிப்போம். போதும். இங்க ஆறு புருஷர்கள் வர்றாங்க, பலிபீடத்துக்கிட்ட தான் ஒருத்தர் வந்து அடையாளம் போடுறதுக்கு நின்றுட்டு இருக்கிறான். அடையாளம் போட்டதுக்கு அப்புறம் நீங்க போய் ஆலயத்தில் துவங்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆறு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாயின் பத்திரம் வர்ற சந்ததியில் ஆண்டவர் கொடுத்த அடையாளங்கள். அது எந்த காலத்தில் கொடுத்ததா இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட கொடுத்த அடையாளமா இருந்தாலும் சரி, அந்த ஆறு அடையாளங்களை பின்பற்றி வருகிற ஜனங்கள், அல்லது தேவனுடைய ஆலயத்திலே தேவனை ஆராதித்து வருகிற ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிற அருவறுப்புகளை கண்டு பெருமூச்சு விட்டு அழுகிறவர் நெற்றியிலே அடையாளம் போட சொல்கிறாரு. அந்த அடையாளங்கள்லாம் ஆண்டவர் கொடுத்த அடையாளம் தான். சில அடையாளங்கள் மோசையிட்ட கொடுத்துருக்காரு, சில அடையாளங்கள் புதிய ஏற்பாட்டில் கொடுத்துருக்காரு, இப்படி பல இடங்கள்லாம் அந்த அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் போட்ட அடையாளம் ஆண்டவர் காயின் மேலே போட்டிருக்காரு. காயின் மேலே போட்டுட்டு மற்ற அடையாளங்களை ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தாளா போட்டில் ஆண்டவர் அதை கொடுத்துருக்காரு. அது தேவனுடைய ஆவியில் தேடி கண்டுபிடிக்கும் போது அந்த ஆறு அடையாளங்களை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்படியாக ஏழு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏழு அடையாளங்களை பெற்றவர்கள் தான் 144,000 பேர். இவங்க எங்கே நியாய தீர்ப்பு தொடங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பலிபீடத்தில் தான் நியாய தீர்ப்பு தொடங்குறாங்க, தேவனுடைய ஆலயத்தில் தான் நியாய தீர்ப்பு தொடங்குறாங்க. அதனால 144,000 பேருக்கு ஊழியம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே தான் ஊழியம். இயேசு கிறிஸ்து வந்து அந்த 144,000 பேருடைய வரிசையில் அவரும் ஒரு ஆளாக வந்து தேவனுடைய ஆலயத்தில் தான் நியாய தீர்ப்பு துவங்கினார். தேவனுடைய ஆலயத்தில் தான் தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றினார். அதனால் காயின் மேல் இருக்கிற அடையாளத்தை கண்டு அதிலிருந்து விலகி, அல்லது காயினுடைய ஆலோசனையை கேட்டு அதிலிருந்து விலகி இருக்கிறவர்களை தான் தேவன் நீதிமான்களாக அடையாளம் காண்கிறார். அவர்களுக்கு தான் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்குண்டான அதிகாரத்தையும் தேவன் கட்டளையிடுகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிரியர்